நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனியதைங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் வித்தியாசமான ஒரு கருத்தோடு உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகம் நலமோடு இருந்தால்தான் நாம் நலமோடு இருக்க முடியும். அந்த வகையில் உலக நலனில் அக்கறை கொண்டு உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தை முனைவர் ராயப்பா காசி அவர்களை நாம் நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் உலகம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றிய பல தகவல்களோடு நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னும் பல சுவையான தகவல்களை நாம் இந்த வாரத்தில் அறிந்து கொள்ளலாம்.
இனிய இதயங்களே, சென்ற வாரம் நாம் பல உலகத்தை பற்றிய விஷயங்களை நம்ம பேசணும். இந்த வாரம் நாம் விஞ்ஞானபூர்வமான டெக்னாலஜி நிறைந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். சோ நாம் விரிவாக அந்த விஷயங்களை பற்றி நாம் அலசி பார்க்கலாம்.
சரியா சொன்னீங்க, கண்டிப்பா பார்க்கலாம்.
நீங்க சொன்னீங்க, இப்ப பேசும்போது சொன்னீங்க, மனிதன் பரிணாம வளர்ச்சிக்கு அப்படின்னு சொன்னீங்க. மனிதன் பரிணாம வளர்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறானா அல்லது பரிதாப வளர்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறானா?
அருமையாக சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க கனகராஜ், ஃபேண்டாஸ்டிக். நான் எதுக்கு தெரியுமா இது பியூட்டிஃபுல் நான் சொல்றேன், ஒரு பயங்கரமான விஞ்ஞான பூர்வமான ஒரு கருத்தை நீங்க எளிமையா சொன்னீங்க. நிலவரத்தை தான் விஞ்ஞானிகள் ரெப்டீலியன் பிரெயின் சொல்வார்கள். ரெப்டீலியன், ரெப்டீலியன் என்றால் ஊர்வன. ஏனென்றால் நான் உங்களுக்கு சொன்ன இல்லையா, 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஊர்வன, முக்கியமாக டைனோசோர், பாம்புகள், ஆமைகள், முதலைகள், இதிலிருந்து தான் இந்த பாலூட்டிகள் வந்தன. சோ விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாம் 65 மில்லியன் ஆண்டுகளாக நாம் பரிணாம வளர்ச்சியில வளர்ந்திருக்கின்றோம். ஆனால் மனிதனாக வளரவில்லை, மாறாக நாம் இப்பொழுது நவீன மயமாக்கப்பட்ட பாம்பாகத்தான் நாம் வளர்ந்திருக்கின்றோம். ஏனென்றால் பாம்பு சாப்பிட்டு விட்டு விஷத்தை தயாரிக்கின்றது. அதன் பல் பக்கத்திலே ஒரு சின்ன பவுச், ஒரு சின்ன பைதான் இருக்கும். 50 மில்லிகிராம் விஷம் தான் ஒரு நாளைக்கு அது தயாரிக்க முடியும். அதை தயாரித்து விட்டு நம்மை போல் யாராவது சென்றால் நம்மை கொத்தினால் ஒரு ஆள் இறந்து விடுவார், இரண்டாவது ஆளும் இறந்து விடுவார், மூன்றாவது ஆளும் இறந்து விடுவார், நான்காவது ஆளை கொத்துகின்ற பொழுது அவர் இறக்க மாட்டார். ஏனென்றால் விஷம் தீர்ந்து விட்டது. அது இன்னும் 24 மணி நேரம் அது உணவை சாப்பிட்டு அப்புறம்தான் அது விஷத்தை தயாரித்து மீண்டும் 50 மில்லிகிராம் தான் தயாரிக்க முடியும். ஆனால் மனிதன் நவீனமயமாக்கப்பட்ட பாம்பாக மாறியிருக்கிறான். எப்படி என்றால், நாமும் அதே உணவைத்தான் சாப்பிடுகின்றோம். அது சாப்பிடுற தாவரங்கள் மற்றெல்லாம், நாம் விஷத்தை தயாரிக்கிறோம். தயாரித்து விட்டு சின்ன பவுச், பல்லுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பையில் நாம் வைப்பது கிடையாது, மாறாக தலையில் இருக்கக்கூடிய, பின்னால் நமது மூளை இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேனியம் என்று சொல்வார்கள், அந்த தொட்டியிலே நாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம். ஏறக்குறைய 1 லிட்டர் விஷத்தை ஒவ்வொரு மனிதனும் தயாரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். 3 ஆட்களை மட்டும் அவன் கொலை செய்ய முடியாது, 30,000 மக்களையும் அவன் கொலை செய்ய முடியும். பாம்பு 4 அடியில் இருக்கக்கூடிய மனிதனைத்தான் வீழ்த்த முடியும். ஆனால் மனிதன் 3,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மனிதனை அவன் சாகடிக்க முடியும். சோ ஆகவே மனிதன் நீங்கள் சொன்னது போல பரிதாபத்துக்குரிய மனிதனாகத்தான் மாறியிருக்கின்றான். ஆனால் அதுக்காக அல்ல நாம் மனிதனாக பிறந்தது. கம்ப்ளீட்டா வித்தியாசமான பார்வை. மனிதன் விஷமுள்ள கொடிய மிருகம் மட்டுமல்ல, அவன் அன்பான, பணிவான, அடக்கமான, அதோடு ஆதரிக்கின்ற, பாதுகாக்கின்ற மிருகமாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றான். அது எனது மனதிலே பாலை வார்த்தது போல அந்த செய்தி கேட்கின்ற பொழுது இணைக்கின்றது. அந்த மனிதனை பற்றித்தான் நான் பேச ஆசைப்படுகின்றேன்.
உண்மைய நம்ம பேசணுங்க, ஏன்னா இன்னைக்கு 2 வேறு கூறுகளாகவே மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று வந்து நல்லது என்றால் அது கெட்டது, நேர் என்றால் அதற்கு எதிர் இருக்கிறது. அந்த வகையில் தான் நீங்க சொல்றீங்க. இப்போ விஷமுள்ள மனிதன் ஒருவன் இருக்கிறான்னா விஷமில்லாத சாந்தத்தை போதிக்கின்ற அமைதியை போதிக்கின்ற மனிதனும் வாழ்ந்திருக்கிறான். அதனாலதான் அந்த காலத்தில் அசோகர் வாழ்ந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை வென்றெடுத்தாலும் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த கௌதம புத்தர் அவர்களை அந்த இடத்துல பார்க்கிறாரு. ரெண்டு பேருமே வந்து சந்திக்கிறார்கள், இருவரும் சமநிலைக்கு வருகிறார்கள். இதுதான் ஒரு இயற்கையின் நீதி அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு இந்த நலம் காப்போம் நிகழ்ச்சியில உலகங்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம், உடல் நலங்களை பேசுறதே இல்லை அப்படின்னு இனி இதை எங்கள் கூட நினைக்கலாம். ஆனால் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
உண்மைதான், நமது இயற்கையிலே இருந்துதான் நாம் பிறந்தோம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இயற்கை தான் நம்மை பெற்றெடுத்தது. இயற்கை எப்பொழுதுமே நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு நம்பிக்கை எப்பொழுதுமே நம்மிடம் இருக்க வேண்டும். நமக்கு நோய்வாய்ப்படுகின்ற பொழுது நாம் மருந்துகளை உபயோகிக்கின்றோம். அந்த மருந்துகள் சந்திர மண்டலத்திலிருந்து வருவது கிடையாது, சனி பகவான் அந்த கோளிலிருந்து வருவது கிடையாது. எல்லாம் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவை தான். நோயையும் பூமி தான் கொடுக்கின்றது, நோய்க்குரிய அந்த சுகத்தையும் பூமி தான் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. சோ நமது மைண்ட் பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நூ ஸ்பியர் என்று சொல்வார்கள். நூ ஸ்பியர் என்று சொன்னால் மனிதனுடைய மனநிலை. நாம் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் கனகராஜ். வி ஆர் த மைக்ரோ காசம் ஆஃப் த மாக்ரோ காசம் என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு உயிருமே அந்த பூமியின் பிரதிபலிப்பு. நம்ம உடம்புல, என்னுடைய உடம்புல, உங்க உடம்புல 75% தண்ணீர் இருக்கின்றது, 25% கார்பன் இருக்கின்றது. அதுதான் பூமி. கரெக்டா 75% தண்ணீர், 25% பூமி. தண்ணீர் 3.5% உப்பு இருக்கின்றது. அதை போலவே நமது உடம்பில் நீங்கள் டாக்டர் செக்அப்புக்கு போனால் ஒவ்வொரு உயிருடைய அந்த தண்ணீரிலும் 3.5% சால்ட். கரெக்டா நீ வந்து அந்த பூமியின் எக்ஸாக்ட் பிரதிபலிப்பு. எப்படி கனகராஜ், நீங்கள் எப்படி உமது தந்தைக்கும் தாய்க்கும் எப்படி தப்பாமல் நீங்க பிறந்திருக்கின்றீர்களோ, உமது மூக்கும் உமது கண்ணும் உமது காலும் நடையும் பழக்க தோஷமும் எல்லாம் உனது தந்தையின் அம்மாவின் பிரதிபலிப்பு எப்படியோ, அதை போல் ஃபைனலி நாம் எல்லோரும் இந்த பூமியின் பிரதிபலிப்பு தான். சோ ஆகவே பூமி நம்மை பர்ஃபெக்ட் ஹெல்த்தான நலமான உயிர்களாகத்தான் படைத்திருக்கின்றது. அதைத்தான் டார்வின் சொன்னார், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று சொன்னார். அதுதான் இன்றைய தினம் தத்துவமே. யாருக்கு தகுதி இருக்கின்றதோ அவர்கள் வாழ்வார்கள். வாழ்வதற்கு தகுதி இருக்கின்ற உயிர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவத்தை அந்த பூமியே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது.
இன்றைக்கு பார்த்தோமானால் பல வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் சிக்கன் குனியா, அதற்கு முன்னால் எலி ஜுரம், அதற்கு இது இனிமேல் மட்டன் குனியா கூட வரும். மட்டன் குனியா, என்னென்ன குனியா வரும் போல இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புது புது கிருமிகள் இந்த பூமியிலிருந்து உருவாக்கம். தொடக்கமா நமக்கு அம்மை நோய் எதற்காக வந்தது? பெருவியாதி எனப்படுகின்ற அந்த தொழுநோய் எப்படி வந்தது, காச நோய் எப்படி வந்தது என்று சொல்ல போனால் வைரஸ்களினாலும் பாக்டீரியாக்களினாலும் கொசுக்களினாலும் வந்ததாகவே கருதுகிறார்கள். ஆக இந்த உலகம் நலமாக இருக்கும் பொழுது மனிதனின் நலமும் சரியாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். அது உண்மைதானுங்களா?
உண்மைதான், உண்மைதான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு வித்தியாசமாக ஒரு பதிலை சொல்லி ஆக வேண்டும். நோய்கள் என்பது இந்த உலகத்தில் வாழ்க்கையின் ஒரு அங்கம். அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருந்தா எல்லாமே செத்து போயிடுவாங்க. சில பேர் நோய்வாய்ப்பட்டு செத்து போயிடுவாங்க, அதனால்தான் ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆங்கிலத்தில் கேரியிங் கெப்பாசிட்டி என்று சொல்வார்கள். இந்த பூமி எத்தனை பேரை வாழ வைக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். இந்த தினம் விஞ்ஞானிகள் சொல்றது 400 கோடி மனித உயிர்களைத்தான் இந்த பூமி காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப நம்ம 250 கோடி அதிகமா இருக்கும். 250 crores we are more than the carrying capacity of the earth. பூமி நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முடியல. அதனால பூமி என்ன பண்ணது? நான் வந்து சொல்லும்போது நான் வந்து வித்தியாசமான பதிலை சொல்ல வேண்டும். அந்த பூமி நான் சொன்னல்ல, இது வந்து ஜடம் அல்ல, இதற்கும் அறிவு இருக்கிறது, கான்சியஸ்னஸ் இருக்கு. அது என்ன பண்ணுது? நம்ம சில மக்களை நான் சாகடிச்சுதான் ஆகணும். பூனை குட்டி போட்ட உடனே எட்டு குட்டி போட்டுச்சுன்னா மூணு குட்டியை சாப்பிட்றோம். ஏனென்றால் அம்மாவுக்கு தெரியும் நான் அஞ்சு தான் காப்பாற்ற முடியும், எட்டு இருந்ததுன்னா எட்டும் சேர்த்து போயிடும். மூணு பேரை நான் சாப்பிட்டேன்னா அஞ்சு பேரை நான் காப்பாற்ற முடியும். புலியும் அப்படிதான், மூணு குட்டி போடுச்சுன்னா உன்னை சாப்பிட்றோம், ஏனென்றால் நான் ரெண்டு பேரு தான் பால் கொடுக்க முடியும், மூணு அது கொடுத்தா மூணுமே சேர்த்து போயிடுவீங்க. சோ அதே தான் பூமியில இப்போ 650 கோடி மக்களும் செத்து போற அளவுக்கு இன்றைய தினம் நோய்களும், முக்கியமா அந்த ரிசோர்சஸ், தண்ணி, உணவு, மற்ற ஃபியூவல், எனர்ஜி, இதெல்லாம் 650 கோடி மக்களுக்கு இந்த பூமி கொடுக்க முடியுமா என்று யோசனை செய்து பார்க்கின்றபோது பூமி என்ன செய்து, என்னால முடியாது, நான் வந்து ஒரு 250 கோடி மக்களை நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த பூனையும் புலியும் போல. ஏனென்றால் மற்ற 400 கோடி மக்கள் நலமாக வாழ வேண்டும், அவங்களும் என் பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைகளை பாதுகாக்க நான் இப்பேற்பட்ட ஒரு சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது, மன்னித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அது ஒரு மனநிலை பூர்வமான ஒரு ஆன்சர் நான் சொன்னது. மற்றபடி நான் சொல்லலாம், விஞ்ஞானத்தில் இப்போ வந்து சீதோஷன் இல்லை மாறுது, அந்த அமீபா வருது, 75 டிகிரி ஆனவன வேற ஒரு அமீபா வரும், 85 டிகிரி ஆனவன அந்த அமீபா தூங்கிக்கிட்டு இருக்காது அப்புறம் வெளியே வரும் அண்ட் நம்ம சொல்லலாம் விஞ்ஞானபூர்வமான. ஆனா நான் சொன்னது ஏறக்குறைய பிலாசாபிக்கல் ஆன்சர் நம்ம சொல்லலாம், தத்துவபூர்வமான ஒரு ஆன்சர், அதுதான் உண்மை. நமக்கு வந்து இன்றைக்கு தினம் நோய்கள் வந்து நம்ம மக்கள் சாவதும், சுனாமி வர்றதும், எர்த்குவேக் வர்றதும் எல்லாம் பாருங்க, எங்கெங்க மக்கள் ஜாஸ்தி இருக்காங்களோ அந்த இடத்துல தான் சுனாமி வரும், அந்த இடத்துல தான் எர்த்குவேக் வரும், அந்த இடத்துல தான் பூமி எதிர்ச்சி ஏற்படும். பாலைவனத்தில் ஏற்படுத்த சொல்லி எதுவுமே நடக்கவே நடக்காது, எல்லாம் மக்கள் வாழ்ற இடத்துல தான் வந்து அதை அழிச்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த சிக்னஸ் எல்லாம் அனிமல்ஸ் ஆகாது, மனுஷன் தான் சாவும். இனிய இதயங்களே, இன்றைக்கு இதோடு போதும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நேரம் இல்லை. அடுத்த வாரம் நம்ம நிறைய விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோ நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
ஐயா, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பூமியின் வரலாறு பத்தி இந்த அளவுக்கு ஆழமா, விவரமா, விளக்கமா எமது இனிய இதயங்களுக்கு நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இன்னும் பல தகவல்களை நாம அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இனிய இதயங்களே, இதுவரை நலம் காப்போம் நிகழ்ச்சியில் புதிதாக, புதிய சிந்தனையாக உலக நலனை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நலம் காப்போம் நிகழ்ச்சியில் உடல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசாமல் உலக சார்ந்த விஷயங்களையும், இந்த உலகம் எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற பல செய்திகளையும் அடுத்த வாரம் இதே நாளில், இதே நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ், ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.